சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 26, 2023. தலைப்ப பண்டைய மற்றும் நவீன நெக்ரோமான்சி அலியாஸ் மெஸ்மரிசம் மற்றும் ஹிப்னாட்டிசம் கண்டிக்கப்பட்டது. கோல்டன் உரை எபேசியர். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர்வயதுள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து யாத்திராகமம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். லேவியராகமம். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாயிருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் ராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். உங்கள் பெலன் விருதாவிலே செலவழியும். உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. ஆதியாகமம். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளையுடைய சீமானாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாகத்தான் முன்பு கூட்டாரம் போட்டதும் தான் முதல் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலமட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூட்டாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூட்டாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். ஆதியாகமம். அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நிற்காதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி விடியற்காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் கொமோரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. சங்கீதம். உன்னதமானவரின் மறைவிலிருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுளை தவிர வேறு சக்தி இல்லை. சர்வ வல்லமைக்கு அனைத்து சக்தியும் உண்டு. வேறு எந்த சக்தியையும் ஒப்புக்கொள்வது கடவுளை அவமதிப்பதாகும். ஆன்மா, சர்வ வல்லமை, எங்கும் நிறைந்திருத்தல், சர்வ அறிவாற்றல், அனைத்து ஆற்றலையும் கொண்ட ஆவி, எல்லா இடத்தையும் நிரப்புதல், அனைத்து அறிவியலை உருவாக்குதல் என்ற மூன்று பெரிய உண்மைகள் பொருள் உண்மையாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கைக்கு எப்போதும் முரண்படுகின்றன. இந்த நித்திய உண்மைகள் கடவுளின் படைப்பின் ஒளிமயமான யதார்த்தமாக ஆதிகால இருப்பை வெளிப்படுத்துகின்றன. அதில் அவர் உருவாக்கிய அனைத்தும் அவரது ஞானத்தால் உச்சரிக்கப்படுகின்றன. இப்படித்தான் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தீமை என்றழைக்கப்படும் பயங்கரமான அசத்தியத்தை நான் பார்த்தேன். கடவுளின் சமநிலை மற்றொரு புகழ்பெற்ற கருத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. மனிதனின் பரிபூரணத்தன்மை மற்றும் பூமியில் பரலோக ராஜ்யத்தை நிறுவுதல். சர்வ வல்லமையுள்ள ஆவியின் பலம் பொருளுடனோ அல்லது மனித விருப்பத்திடனோ அதன் வலிமையை பகிர்ந்து கொள்ளாது. நன்மையின் அதிகபட்சம் எல்லையற்ற கடவுள் மற்றும் அவரது யோசனை அனைத்தும் ஆல். தீமை என்பது கற்பனையான போய். கிறிஸ்டியன் சயின்ஸில் பெயரிடப்பட்டுள்ளபடி விலங்கு காந்தவியல் அல்லது ஹிப்னாட்டிசம் என்பது பிழை அல்லது மரண மனதை குறிக்கும் குறிப்பிட்ட சொல். மனம் என்பது பொருளில் உள்ளது. அது தீயதும் நல்லதும் ஆகும் என்பது தவறான நம்பிக்கை. தீமை நல்லதை போலவே உண்மையானது மற்றும் அதிக சக்தி வாய்ந்தது. இந்த நம்பிக்கைக்கு உண்மையின் ஒரு தரம் இல்லை. இது அறியாமை அல்லது தீங்கானது. ஹிப்னாட்டிசத்தின் தீங்கிழைக்கும் வடிவம் தார்மீக முட்டாள்தனத்தில் முடிவடைகிறது. அழியாத மனதின் உண்மைகள் மனிதனை நிலைநிறுத்துகின்றன, மேலும் அவை மரண மனதின் கட்டுக்கதைகளை அழித்துவிடுகின்றன. முட்டாள்தனமான அந்துப்பூச்சிகளை போன்ற மெலிந்த மற்றும் ஆடம்பரமான பாசாங்குகள் தங்கள் சொந்த இறக்கைகளை பாடி மண்ணில் விழுகின்றன. கிறிஸ்தவ அறிவியலில் மனிதனால் எந்த தீங்கும் செய்ய முடியாது. ஏனென்றால் விஞ்ஞான எண்ணங்கள் உண்மையான எண்ணங்கள் கடவுளிடமிருந்து மனிதனுக்கு செல்கின்றன. விலங்கு காந்தத்திற்கு அறிவியல் அடித்தளம் இல்லை. ஏனென்றால் கடவுள் உண்மையான இணக்கமான மற்றும் நித்தியமான அனைத்தையும் நிர்வகிக்கிறார். மேலும் அவருடைய சக்தி மிருகமோ மனிதனோ அல்ல. தீமை சக்தியல்ல என்பதை மனிதகுலம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் சர்வாதிகாரம் என்று அழைக்கப்படுவது ஒன்றுமில்லாத ஒரு கட்டமாகும். கிறிஸ்தவ விஞ்ஞானம் தீய ராஜ்யத்தை கெடுக்கிறது. மேலும் குடும்பங்களிலும் அதனால் சமூகத்திலும் பாசத்தையும் நல்லொழுக்கத்தையும் முதன்மையாக ஊக்குவிக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் தீமையை இந்த உலகத்தின் கடவுள் என்று குறிப்பிடுகிறார். மேலும் அதை நேர்மையின்மை மற்றும் தந்திரம் என்று மேலும் வரையறுக்கிறார். பாவம் அசிரிய சந்திரன் கடவுள். தீமை ஒரு மறுப்பு. ஏனென்றால் அது உண்மையில்லாதது. அது ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அது ஒன்று இல்லாதது. இது உண்மையற்றது, ஏனென்றால் அது சர்வ வல்லமையுள்ள மற்றும் எங்கும் நிறைந்த கடவுள் இல்லாததை குறிக்கிறது. தீமையில் சக்தியோ உண்மையோ இல்லை என்பதை ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டும். தீமை என்பது தன்னம்பிக்கை. அது கூறுகிறது, நான் ஒரு உண்மையான நிறுவனம், நல்லதை மிகைப்படுத்திக் கொள்கிறேன். இந்த பொய்யானது அனைத்து பாசாங்குகளிலிருந்தும் தீமையை அகற்ற வேண்டும். தீமையின் ஒரே சக்தி தன்னைத்தானே அழித்துக் கொள்வதுதான். ஒரு துளி நல்லதையும் அழிக்க முடியாது. நன்மையை அழிக்கும் தீமையின் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியே. தீமை செய்பவரை தண்டிக்க மட்டுமே உதவுகிறது. திகைப்பூட்டும் மாயைகளால் மயக்கமடைந்து குழந்தை பருவத்தின் தொட்டிலில் உலகம் தூங்குகிறது, மணிநேரங்களை கனவு காண்கிறது. பொருள் உணர்வு இருத்தலின் உண்மைகளை வெளிப்படுத்தாது. ஆனால் ஆன்மீக உணர்வு மனித உணர்வை நித்திய உண்மைக்கு உயர்த்துகிறது. மனிதநேயம் பாவ உணர்விலிருந்து மெதுவாக ஆன்மீக புரிதலுக்கு முன்னேறுகிறது. எல்லாவற்றையும் சரியாக கற்றுக்கொள்ள விருப்பமின்மை கிறிஸ்தவ மண்டலத்தை சங்கிலிகளால் பிணைக்கிறது. காதல் இறுதியாக நல்லிணக்கத்தின் நேரத்தை குறிக்கும். மேலும் ஆன்மீகமயமாக்கல் பின்பற்றப்படும், ஏனென்றால் அன்பு என்பது ஆவி. பிழை முற்றிலுமாக அழிக்கப்படுவதற்கு முன் பொதுவான பொருள் வழக்கத்தில் குறுக்கீடுகள் இருக்கும். பூமி மந்தமாகவும் பாழடைந்ததாகவும் மாறும். ஆனால் கோடை மற்றும் குளிர்காலம், விதைக்காலம் மற்றும் அறுவடை மாறிய வடிவங்களில் இருந்தாலும் இறுதி வரை தொடரும். எல்லாவற்றின் இறுதி ஆன்மீகமயமாக்கல் வரை. இருண்ட மணி நேரம் விடியலுக்கு முந்தையது. இந்த ஜட உலகம் இப்போதும் முரண்பட்ட சக்திகளின் களமாக மாறி வருகிறது. ஒருபுறம் கருத்து வேறுபாடும் குழப்பமும் இருக்கும், மறுபுறம் அறிவியல் மற்றும் அமைதி இருக்கும். பௌதிக நம்பிக்கைகளின் முறிவு பஞ்சம் மற்றும் கொள்ளை நோய், தேவை மற்றும் துன்பம், பாவம், நோய் மற்றும் மரணம் என்று தோன்றலாம். அவை ஒன்றுமில்லாதது தோன்றும் வரை புதிய கட்டங்களை எடுத்துக்கொள்கிறது. இந்த இடையூறுகள் பிழையின் முடிவு வரை தொடரும். எல்லா முரண்பாடுகளும் ஆன்மீக சத்தியத்தில் விழுங்கப்படும். தார்மீக இரசாயனமயமாக்கலில் மரண பிழை மறைந்துவிடும். இந்த மன நோத்தித்தல் தொடங்கியது, மேலும் நம்பிக்கையின் அனைத்து பிழைகளும் புரிந்து கொள்ளும் வரை தொடரும். நம்பிக்கை மாறக்கூடியது, ஆனால் ஆன்மீக புரிதல் மாறாதது. இந்த நிறைவு நெருங்க நெருங்க தெய்வீக அறிவியலுக்கு ஏற்ப தன் போக்கை வடிவமைத்தவர் இறுதி வரை நிலைத்திருப்பார். பொருள் அறிவு குறைந்து ஆன்மீக புரிதல் அதிகரிக்கும் போது உண்மையான பொருள்கள் பொருள் ரீதியாக பிடிக்கப்படுவதற்கு பதிலாக மனதளவில் பிடிக்கப்படும். இந்த இறுதி மோதலின் போது தீய மனங்கள் அதிக தீமைகளை நிறைவேற்றுவதற்கான வழிகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கும். ஆனால் கிறிஸ்துவர் அறிவியலை புரிந்து கொள்பவர்கள் குற்றத்தை கட்டுக்குள் வைத்திருப்பார்கள். அவை பிழையை அகற்ற உதவும். அவர்கள் சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரிப்பார்கள். மேலும் இறுதி பரிபூரணத்தின் உறுதிக்காக மகிழ்ச்சியுடன் காத்திருப்பார்கள். உண்மையில் மிகவும் நெருக்கமான பிழை உண்மையை உருவகப்படுத்துகிறது மற்றும் பொருள் என்று அழைக்கப்படுவது அதன் சாராம்சத்தை ஒத்திருக்கிறது. மரண மனது, மேலும் வலிமையற்ற பிழை ஒரு நம்பிக்கையாக மாறும். மனித நம்பிக்கையின்படி மின்னல் கடுமையானது மற்றும் மின்சாரம் வேகமானது. ஆனால் கிறிஸ்தவ அறிவியலில் ஒன்றின் பரப்பும் மற்றொன்றின் அடியும் பாதிப்பில்லாததாக மாறும். மாயையில் அதன் மரண உச்சநிலையை அடைந்து என்றென்றும் மறையும் வரை எவ்வளவு அழிவுகரமான விஷயம் அதன் ஒன்றுமில்லாத தன்மை தோன்றும். தெய்வீக அன்பினால் அழிக்கப்பட்ட பிறகு அது ஒரு மாயையாகவே இல்லாமல் போய்விடும். ஒரு பொய்யான நம்பிக்கை எல்லையை கடக்காமல் உண்மையை நெருங்குகிறது. அது அழிவுக்கு முதிர்ச்சியடைகிறது. நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு தெளிவாக அதன் பிழை, அதன் களத்தில் உயர்ந்த தெய்வீக ஆவி எல்லா பொருட்களிலும் ஆதிக்கம் செலுத்துகிறது. மேலும் மனிதன் ஆவியின் சாயலில் அவனது அசல் தோற்றத்தில் காணப்படுகிறான். பரந்த உண்மைகள் தங்களுக்கு எதிராக மிக அதிகமான பொய்களை வரிசைப்படுத்துகின்றன, ஏனென்றால் அவை மறைப்பிலிருந்து பிழையை கொண்டு வருகின்றன. உண்மையை சொல்ல தைரியம் வேண்டும். உயர்ந்த உண்மை தன் குரலை உயர்த்துவதால் உரத்த குரலில் பிழையாக கத்துவார்கள். அதன் தெளிவற்ற ஒலி மறதியில் எப்போதும் அமைதியாகிவிடும். கடவுள் கொள்கை எங்கும் நிறைந்தது மற்றும் சர்வ வல்லமை கொண்டது. கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவரை தவிர வேறு எதுவும் இல்லை அல்லது சக்தி இல்லை. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.